கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று எமது வான்புரா வானொலி நிகழ்ச்சியில் தொலைபேசி தியானத்தில் கொடுக்கப்பட்ட தியானங்களை நாம் தியானிக்கப் போகின்றோம். இத்தியானங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதாக.
அனுதபித்து என் ஏசாயாவின் திருநூல் 53 அதிகாரம் 3 திருவசனத்தின் முதல் பகுதி. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார். அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் இகழப்பட்டார் என்ற வார்த்தையை இப்பொழுது நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த இறை வசனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை பற்றி கூறப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமாகும். இயேசு இகழப்பட்டார். இயேசு யாருக்காக இகழப்பட்டார் என்றால், எங்கள் ஒவ்வொருவருக்காகவுமே அவர் இகழப்பட்டார். இகழப்பட்டார் அல்லது அசட்டை பண்ணப்பட்டார் என்று சொல்லலாம். இயேசு சிலுவை மரணத்திலே எல்லாராலுமே இகழப்பட்டார், அசட்டை பண்ணப்பட்டார். சிலுவை மரணத்துக்கு முன்பதாக பார்த்தீர்கள் என்றால், அவரை ஓசானா ஓசானா என்று பாடினார்கள். அவரை ஒரு உயர்ந்த இடத்திலே வைத்தார்கள். இயேசுவை பின்பற்றிய எத்தனையோ மக்கள் வந்தார்கள். இயேசுவுக்கு உதவியாக எத்தனையோ பேர் இருந்தார்கள். ஆனால் சிலுவை பாடுகள் இயேசுவின் வாழ்க்கையில் வந்த பொழுது எல்லாரும் அவரை விட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள். அவர் தனிமைப்படுத்தப்பட்டார். அவர் எல்லாராலும் இகழப்பட்டார். அன்பு சகோதர சகோதரிகளே, இகழ்ச்சி என்றால் என்ன? அதாவது இயேசுவை அவர்கள் ஒரு பொருட்டாகவே எண்ணவில்லை, அவரை ஒரு ஆளாகவே அன்றைக்கு எண்ணி பார்க்கவில்லை. மாறாக எந்த அளவுக்கு அவரை துன்பப்படுத்த முடியுமோ, அவமானப்படுத்த முடியுமோ, அந்த அளவுக்கு அவரை அவமானப்படுத்தினார்கள், துன்பப்படுத்தினார்கள், வேதனைப்படுத்தினார்கள். யாருக்காக அவைகள் எல்லாவற்றையும் இயேசு சுமந்து கொண்டார், மௌனமாக ஏற்றுக்கொண்டார் என்றால், நம் ஒவ்வொருவருக்காகவுமே அந்த இகழ்ச்சியை அவர் பொறுமையாய் ஏற்றுக்கொண்டார். அதனால இன்றைக்கு நாம் எல்லாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் கூட இகழ்ச்சி வரும் பொழுது, அந்த இகழ்ச்சியிலிருந்து இயேசுவே நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் நமக்காக இகழப்பட்டவர். அதாவது ஒரு நிலத்திலே தண்ணீர் ஊற்றப்பட்டிருக்கும் பொழுது, அதற்கு மேலே ஒரு ஸ்பஞ்சை அல்லது அதற்கு மேலே ஒரு பேப்பரை வைத்த உடனே அந்த தண்ணீரை அது அப்படியே உறிஞ்சி எடுத்து விடுகிறது. அந்த நிலம் காய்ந்த நிலம் போல் வந்து விடுகிறது. அதுபோலதான் இயேசு கூட நமக்காக இகழப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு நமது வாழ்க்கையில ஒரு இகழ்ச்சி வரும் பொழுது, அந்த இகழ்ச்சியை இயேசு தனக்குள் எடுத்து விடுகிறார், உறிஞ்சி விடுகிறார், நம்மை சமாதானத்தோடு வாழும்படி செய்து விடுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பலர் தங்களுடைய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே இகழப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. கணவன் மனைவியினால், மனைவி கணவனினால், சகோதர சகோதரிகள் கூட ஒருவர் ஒருவரை இகழ்ச்சி அடையும்படி செய்கிறார்கள். ஒரு பொருட்டாகவே எண்ணுவதில்லை, அவர்களை ஒரு ஆளாகவே மதிப்பதில்லை, அவர்களுடைய கருத்துகளுக்கு கொஞ்சம் கூட அவர்கள் ஒரு மதிப்பு கொடுப்பதில்லை. அவர்களை எந்த அளவுக்கு வேதனைப்படுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு புறக்கணிக்க முடியுமோ, தனிமைப்படுத்த முடியுமோ, அந்த அளவுக்கு அவர்களை புறக்கணித்து விடுகிறார்கள். மன்னிப்பு கேட்டால் கூட மன்னிப்பு அவர்கள் கொடுக்க மறுத்து விடுகிறார்கள். எங்கள் மேல் இரக்கம் காட்டுங்கள் என்று சொன்னால் கூட இரக்கம் காட்டாமல் போய்விடுகிறார்கள். இப்படி எத்தனையோ மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாராலும் இகழப்பட்டு வாழுகிற ஒரு சூழலை காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல இன்றும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே இகழப்பட்டவர்களாக இன்றைக்கு இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்கள் உள்ளம் கலங்காதிருக்கட்டும். அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசு உங்களுக்காக இகழப்பட்டார். ஒரு நேரத்தில் எல்லாராலும் அவர் புகழப்பட்டார். ஆனால் சிலுவை பாடுகள் அவருடைய வாழ்க்கையில் வந்த பொழுது எல்லாரும் அவரை இகழ்ந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதுபோலதான் ஒரு நேரத்திலே உங்கள் மேல் அன்பு செய்தவர்கள், உங்களை பெரிதாக நினைத்தவர்கள், உங்களை பெரிதாக பேசினவர்கள், உங்களை பெரிதாக உயர்வாக எண்ணினவர்கள் இன்றைக்கு உங்களை மிக மிக தாழ்வாக நினைக்கலாம். உங்களை ஒரு பொருட்டாகவே எண்ணாமல் போகலாம். உங்களுடைய கருத்துகளுக்கு செவிசாய்க்காமலேயே போய்விடலாம். அதனால நீங்கள் உள்ளம் உடைந்து மிகவும் வேதனைக்குள் இருக்கலாம். இந்த நேரத்திலே தான் இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார், உங்களை வாழ வைக்கிறவராக இருக்கிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 66 அதிகாரத்திலே 12-13 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் கூறுகிறார், ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன், பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன், நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள், தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமன்பானவர்களே, நீங்கள் எல்லாராலும் இகழப்பட்டாலும் ஆண்டவர் இயேசு உங்களை இகழ்ச்சி அடைய விடமாட்டார். அவர் தாயை போல உங்களை நேசிக்கிறார், உங்களை அன்பு செய்கிறார், உங்களை வழி நடத்துவார். அவரை நோக்கி பாருங்கள், அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே இயேசுவே, நீர் ஒவ்வொருவருக்காகவும் இகழப்பட்டீரே. அதுபோல இன்றைக்கும் இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யார் யாரெல்லாம் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவரே இகழப்பட்டவர்களாக, ஒரு பொருட்டாகவே இவர்களை எண்ணாமல் எல்லாரும் இவர்களை புறக்கணித்திருக்கலாம். ஆண்டவர் தாம் இந்த நேரத்தில் இவர்களை உம்முடைய மார்போடு அணைத்துக் கொள்ளுவீராக. ஒரு தாய் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திலும் எந்த பெற்றோர் பிள்ளைகளால் இகழப்பட்டிருக்கிறார்களோ, எந்த மனைவி கணவனால் இகழப்பட்டிருக்கிறாளோ, அல்லது எந்த கணவன் மனைவியினால் இகழப்பட்டிருக்கிறாரோ, ஆண்டவரே யார் யார் யாரால் இகழப்பட்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தேவரீர் தாமே இப்பொழுது அனைத்து ஆறுதல் படுத்தி அவர்களுக்கு தேவ சமாதானத்தை தந்து வாழ வைத்திரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
தொலைபேசியின் மூலம் வழங்கப்பட்ட அருள் தியானங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். வான்புறானியர்கள் 24 மணி நேரமும் இத்தியானங்களை உங்கள் தொலைபேசி மூலம் கேட்க முடியும். தொலைபேசி இலக்கம் 416-628-5945. இதுவரைக்கும் இத்தொலைபேசி தியானத்தை கேட்காதவர்கள் இப்பொழுதிலிருந்து அனுதினமும் புதிய தியானங்களை கேட்டு இறை ஆசீரை பெற்றுக் கொள்ளுங்கள். தொலைபேசி இலக்கம் 416-628-5945. அருள் தியானம் தொடர்கிறது.
ஏசாயாவின் திருநூல் 53 அதிகாரம் 3 வசனத்தின் முதல் பகுதி. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார். இந்த திருவசனத்திலே நாம் இன்றைக்கு தியானிப்பது மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இறை வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனமாகும். இயேசு தன்னுடைய சிலுவை பாடுகளிலே மக்களால் புறக்கணிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அவர் புறக்கணிக்கப்பட்டார். இயேசுவின் சிலுவை பாடுகள் யாருக்காக என்றால், நம் ஒவ்வொருவருக்காகவுமே அவர் சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டார். சிலுவை பாடுகளை அவர் ஏற்று அதன் வழியாக அவரை நம்புகிற மக்களுக்கு அவர் நிறை வாழ்வை, விடுதலை வாழ்வை கொடுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே இயேசு மக்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். அவர் புறக்கணிக்கப்பட்டார் என்றால் யாருக்காக புறக்கணிக்கப்பட்டார்? நமக்காக புறக்கணிக்கப்பட்டார். ஆகவே இன்றைக்கு நாம் எப்பொழுது மக்களால் புறக்கணிக்கப்படுகிறோமோ அப்பொழுது அந்த புறக்கணிப்பிலிருந்து இயேசுவே நம்மை பாதுகாக்கிறவராக, நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். என்றால் இயேசு நமக்காக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பலர் தங்களுடைய வாழ்க்கையிலே புறக்கணிக்கப்படுகிறார்கள். குடும்பத்திலே புறக்கணிக்கப்படுகிறார்கள், குடும்ப உறவிலே புறக்கணிக்கப்படுகிறார்கள், கணவன் மனைவி உறவிலே, பெற்றோர் பிள்ளைகள் உறவிலே, நண்பர்கள் நண்பிகள் உறவிலே கூட பலர் புறக்கணிக்கப்படுகிறார்கள். சிலர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழலிலே மக்கள் தனிமையிலே தவிக்கிறார்கள். இயேசு கூட எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டார். இயேசு எத்தனையோ பேருக்கு உதவி செய்தார். அவரிடத்திலே வந்த ஒவ்வொருவருக்குமே அவர் நன்மை செய்தார். அவர் நோயாளிகளை குணமாக்கினார். கவலையோடும் வேதனையோடும் வந்தவர்களை ஆறுதல் படுத்தினார். அதிலிருந்து விடுதலை கொடுத்தார். ஆனால் சிலுவை பாடுகள் அவர் வாழ்க்கையிலே சந்தித்த பொழுது பாருங்கள், எல்லாராலும் அவர் புறக்கணிக்கப்பட்டதைத்தான் நாம் பார்க்கிறோம். அவருக்கென்று யாருமே அருகிலே இருக்கவில்லை. அவரை தேற்ற யாரும் இல்லை. அவர் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு வேதனை அடைந்தார். அதுபோல அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே கூட நீங்கள் எத்தனையோ பேருக்கு நன்மை செய்து, எத்தனையோ பேருக்கு உதவி செய்து, எத்தனையோ பேர் முன்னேறுவதற்கு நீங்களே காரணமா இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு ஒரு பெரிய வேதனைக்குள்ளே, ஒரு அவமானத்துக்குள்ளே, ஒரு தனிமைக்குள்ளே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த நேரத்திலே இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். அவர் உங்களுக்காக புறக்கணிக்கப்பட்டவர். அதுபோல இன்றைக்கு உங்களை அந்த புறக்கணிப்பிலிருந்து நிச்சயமாய் அவர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவேதான் பரிசுத்த வேதாகமத்திலே பல வசனங்களில் நாம் வாசிக்கிறோம், அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன், அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த வேதாகமத்திலே 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே அன்னாள் என்ற ஒரு பெண்ணை பார்க்கிறோம். அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அதனாலே அவள் அவருடைய குடும்பத்திலே புறக்கணிக்கப்பட்டாள். அவளை ஒரு பொருட்டாக அந்த குடும்பத்திலே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அவள் புறக்கணிக்கப்பட்டாள். அந்த புறக்கணிப்பினாலே அவள் மிகுந்த வேதனையோடு வாழ்ந்தாள். அவளால் உணவு உண்ண முடியவில்லை. அவளால் நிம்மதியாய் உறங்க முடியவில்லை. சந்தோஷமாக இருக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட நிலையிலே அவள் ஒரு நாள் ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்து கடவுளை நோக்கி மன்றாடும் பொழுது கடவுள் அவளுடைய வேண்டுதலை கேட்டு அவளுக்கு குழந்தை செல்வத்தை கொடுக்கிறார். அப்பொழுது பாருங்கள், அவளுடைய வாழ்க்கை புறக்கணிப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டது. அவளையும் ஆண்டவர் நினைவு கூர்ந்து வாழ வைத்தார். அதுபோலதான் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே வந்திருக்கிற புறக்கணிப்பினாலே நீங்கள் உண்ண முடியாமல், உறங்க முடியாமல், தனிமையிலே வேதனையிலே கலங்கிக் கொண்டிருக்கலாம். அந்த வேதனையை ஆண்டவர் இயேசு நீக்க வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் இயேசு உங்களுக்காக சிலுவையிலே புறக்கணிக்கப்பட்டவர். அந்த இயேசுவையே நீங்கள் நோக்கி பாருங்கள். இயேசு உங்கள் புறக்கணிப்பில் இருந்து விடுதலை தருவார். நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே இயேசுவே, நீர் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் சிலுவையிலே புறக்கணிக்கப்பட்டீரே. இதோ இந்நீர்தாமே இவர்களையும் அவர்களுடைய புறக்கணிப்பில் இருந்து விடுவித்தரலும். அந்நாளை அன்றைக்கு நினைவு கூர்ந்து அவளுடைய குடும்பத்திலே மீண்டும் தலைநிமிர்ந்து வாழும்படி செய்தவரே. அதுபோல இப்பொழுதும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் தேவரீர் நினைவு கூர்ந்து இவர்களுடைய புறக்கணிப்பிலிருந்து இவர்களை விடுதலையாக்கி இவர்களும் வாழும்படி செய்தரலும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
புனித வெள்ளி அன்று இரவு 10 மணியில் இருந்து மறுநாள் காலை 6 மணி வரை திருவிழிப்பு ஆராதனை நடைபெறும். ஸ்காப்ரோவில் பேர்ச்மவுண்ட் அண்ட் லோரன்ஸ் சந்திக்கு அருகாமையில் 1160 பேர்ச்மோன் வீதியில் அமைந்துள்ள தமிழ்கீழ சங்க மண்டபத்தில் புனித வெள்ளி இரவு 10 மணியில் இருந்து மறுநாள் காலை 6 மணி வரை திருவிழிப்பு ஆராதனை நடைபெறும். தொடர்புகளுக்கு 647-8736-2-7-6-2-7-3-4-6-2-7-3-4 அல்லது tamilgoodnews.com www.tamilgoodnews.com.
ஏசாயாவின் திருநூல் 53:3. ஏசாயா 53:3. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதராய் இருந்தார், நோயிற்று நலிந்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, வேதனையுற்ற மனிதராய் இருந்தார் என்ற பகுதியை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த திருவசனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பற்றி கூறப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமாகும். இயேசு தன்னுடைய சிலுவை பாடுகளின் போது அவர் வேதனையுற்ற மனிதராய் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். பலவிதமான பாடுகளினால் அவர் வேதனைப்பட்டார். இந்த வேதனை என்கிற இந்த வார்த்தை பரிசுத்த வேதாகமத்திலே முதல் முதலாக தொடக்க நூல் அல்லது ஆதியாகமம் 3:16 16 வாசிக்கிறோம். ஆதாம் ஏவா கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, அல்லது இறைவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, நீ வேதனையோடே பிள்ளை பெறுவாய் என்று சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதாவது அவள் வேதனையை பெற்றெடுத்தாள். இறைவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான வேதனைகளையும் அன்றைக்கு அவர்கள் பெற்றெடுக்கிறார்கள். அத்தனை வேதனைகளையும் இயேசு சிலுவையிலே தன்மேல் சுமந்து இன்றைக்கு அவரை நம்புகிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த விடுதலை வாழ்வை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவேதான் இயேசு வேதனைப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு யாருக்காக வேதனைப்பட்டார் என்றால், நாம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் வேதனைப்பட்டார். வேதனைகள் எப்படி இந்த உலகத்துக்குள் நுழைந்தது என்றால், அன்றைக்கு ஆதி பெற்றோர் இறைவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுதே வேதனைகள், எல்லா விதமான வேதனைகளும் மனித வாழ்க்கைக்குள் நுழைகிறது. அன்றைக்கு அவர்கள் வேதனையை தான் அவர்கள் அன்றைக்கு பெற்றெடுத்தார்கள். அதுபோல இன்றைக்கும் யாரெல்லாம் ஆண்டவரிடத்தில் வராமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் உலகத்தின் வேதனைகளை நிச்சயமாய் சந்திக்க வேண்டியிருக்கிறது. நாம் ஆண்டவரிடத்திலே வரும் பொழுது நாமும் வேதனைகளை சந்தித்தாலும் அந்த வேதனைகளிலிருந்து இறைவனே நமக்கு விடுதலையையும் ஆறுதலையும் வெற்றியையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் இயேசு நமக்காக வேதனைப்பட்டார். எல்லா வேதனைகளையும் அவர் தன்மேல் சுமந்தார். ஆகவேதான் பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம் பாருங்கள், விடுதலை பயண நூல் அல்லது யாத்திரையாகமத்திலே 3:7 நாம் வாசிக்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் எகிப்து நாட்டிலே அடிமைகளாயிருந்து வேதனைப்பட்டு பரலோக தெய்வத்தை நோக்கி அவர்கள் கதறி அழுத பொழுது திருமறை சொல்லுகிறது, ஆண்டவர் அவர்களுடைய வேதனையை பார்த்தார், ஆண்டவர் அவர்களுடைய வேதனைகளை கண்டார். அவர்களுடைய வேதனைகளை கண்ட ஆண்டவர், கேட்ட ஆண்டவர் அவர்களை விடுவிக்கும்படி இறங்கி வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர்களை மோசே அனுப்பி விடுதலையாக்குவதையும் நாம் பார்க்கிறோம். அதுபோலதான் இன்றைக்கு நானும் நீங்களும் வேதனைப்பட்டு கலங்கும் பொழுது ஆண்டவராக இயேசு அவர் அந்த வேதனைகளை சுமந்ததினால், அனுபவித்ததினால், அவரே நம்மை விடுதலையாக்குவதற்காக காத்திருக்கிறார். அவரே நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே திருமறை சொல்வது போல, நீதிமொழிகளின் புஸ்தகம் 10:22 திருமறை சொல்வது போல, இறைவனே நம்மை ஆசீர்வதிக்கிறார், அவர் ஆசீர்வாதத்தோடு வேதனையை கூட்ட மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது இறைவனிடத்திலிருந்து எது வருகிறதோ அதிலே வேதனை இருக்காது என்று திருமறை சொல்லுகிறது. ஆகவே நாம் ஆண்டவரிடத்திலே வரும் பொழுது அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது இறைவனே நம்மை வேதனை இல்லாத ஒரு சூழ்நிலையிலே வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அதைத்தான் மத்தேயு நற்செய்தி நூல் 8:6-7 வாசிக்கிறோம். 100 தலைவர் ஆண்டவர் இயேசுவிடத்திலே வந்து சொல்லுகிறார், என்னுடைய வீட்டில் இருக்கிற வேலைக்காரர் முடக்குவாதத்தினால் வேதனைப்படுகிறார், அவரை வந்து நீர் சுகமாக்குவீரா என்று இயேசு சொல்லுகிறார். நான் உன் வீட்டுக்கு வந்து சுகமாக்குறேன். அப்ப நூற்றுவ தலைவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வர நான் தகுதியற்றுவன், ஒரு வார்த்தை சொல்லும் என்று. ஆகவே அந்த அந்த அவருடைய விசுவாசத்தின்படி அவருடைய வீட்டிலே சுகயினமாய் இருந்த அவருடைய ஊழியர் சுகமடைகிறார் என்று பார்க்கிறோம். வேதனையோடு இருந்த அந்த வீட்டிலிருந்த அந்த ஊழியர் சுகமடைகிறார், அந்த பணியாளர் சுகமடைகிறார். அதுபோல மத்தேயு 15 22 வசனத்திலே வாசிக்கிறோம், கானானிய பெண் தாய் ஆண்டவரிடத்திலே வந்து என்னுடைய மகள் அசுத்த ஆவியினால் பீடிக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிறாள், அவளுக்கு சுகம் தாரும் என்று சொல்லி இயேசு அந்த அசுத்த ஆவியின் பிடியிலிருந்து அவளுடைய மகளுக்கு சுகம் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோலதான் மத்தேயு 17:15 வசனத்திலே பார்க்கிறோம், ஒரு தகப்பனார் வந்து அவருடைய மகனுக்காக கேட்டுக் கொள்கிறார், என்னுடைய மகன் அசுத்த ஆவியினால் பிடிக்கப்பட்டு மிகவும் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவனை கொடிய வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறான், அவன் அடிக்கடி நெருப்புக்குள்ளும் தண்ணீருக்குள்ளும் விழுந்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி அந்த தகப்பனார் ஆண்டவரிடத்திலே இயேசுவினிடத்திலே கேட்ட பொழுது இயேசு அந்த மகனுக்கு அந்த வேதனையிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். அதுபோல மார்க் 5:29 வசனத்திலே வாசிக்கிறோம், பெரும்பாடு உள்ள பெண் பல ஆண்டுகளாக வேதனையோடு வாழ்ந்தாளாம், அந்த வேதனையோடு வாழ்ந்த அந்த பெண் இயேசுவின் ஆடையை தொட்ட பொழுது சுகம் அடைகிறாள். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், நீ சமாதானத்தோடு போ என்று சொல்லி. இப்படி நிறைய அற்புதங்களை சம்பவங்களை வேதாகமத்திலே பார்க்கிறோம். வேதனையோடு வந்தவர்கள் இயேசுவிடத்திலே வந்து அந்த வேதனை நீங்கி அவர்கள் சமாதானத்தோடு வாழுவதை. அதுபோல இன்றும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வேதனையை இயேசு சிலுவையிலே சுமந்து விட்டார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட வேதனையிலே இருந்தாலும் அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள், இயேசு உங்களுக்கு விடுதலை தருவாராக. நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே இயேசுவே, எங்களுக்காக வேதனைகளை சுமந்து கொண்டீரே. இந்த உலகத்திலே ஆதி பெற்றோரால் வந்த எல்லா விதமான வேதனைகளையும் நீர் உம்மேல் சுமந்து விட்டீர். இன்றைக்கு ஆண்டவரே யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய வேதனைகளிலிருந்து நீர் விடுதலை கொடுக்கிற ஆண்டவராயிருக்கிறீர். ஆகவே இன்றும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிறவர்கள் யார் யார் எப்படிப்பட்ட வேதனையிலே இருந்தாலும் தேவரீர் தாமே இவர்கள் மேல் மனமிறக்கம் உள்ளவராயிருக்கிறீர். இவர்களுக்கு இப்பொழுதே வேதனையிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். இவர்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை குறித்து அல்லது இவர்களுடைய வாழ்க்கையை குறித்து எப்படிப்பட்ட வேதனையில இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் இவர்களுடைய வேதனைகளிலிருந்து விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
எதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் நன்றி கீழாது. எதை நான் தருவேன் இறைவா, குறை நான் செய்தேன் இறைவா, பாவத்துழியில் விழுந்தேன் இறைவா, குறை நான் செய்தேன் இறைவா, பாவத்துழியில் விழுந்தேன் இறைவா, கரையாம் பாவத்தை நீக்கிடவே, கரையாம் பாவத்தை நீக்கிடவே, நீ கல்வாரி மலையில் இறந்தாயோ. எதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பில் கீடாகே. எதை நான் தருவேன்.
நேர்கள், தொலைபேசியின் மூலம் வழங்கப்பட்ட அருள் தியானங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். வான்பரா நேர்கள், 24 மணி நேரமும் இத்தியானங்களை உங்கள் தொலைபேசி மூலம் கேட்க முடியும். தொலைபேசி இலக்கம் 416-628-5945. இதுவரைக்கும் இத்தொலைபேசி தியானத்தை கேட்காதவர்கள் இப்பொழுதிலிருந்து அனுதினமும் புதிய தியானங்களை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். தொலைபேசி இலக்கம் 416-628-5945. அருள் தியானம் தொடர்கிறது.
ஏசாயாவின் திருநூல் 53:3. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதராயிருந்தார், நோயுற்று நலிந்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, நோயுற்று நலிந்தார் என்ற வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். இயேசு சிலுவை பாடுகளின் பொழுது நோயுற்று நலிந்தாராம். இந்த இறை வசனம், அதாவது ஏசாயாவின் நூலிலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த இறை வசனம், இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமாகும். அதாவது இயேசு சிலுவை பாடுகளின் பொழுது அவர் அடிக்கப்பட்டது மட்டுமல்ல, வேதனைப்பட்டது மட்டுமல்ல, நோயுற்று நலிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அவர் நோய்பட்டவராகத்தான் அங்கு இருந்திருக்கிறார். அதனாலே பாருங்கள், இன்றைக்கு நோயுள்ளவர்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த சிலுவை மரணத்தின் வழியாக அவர்களுடைய நோயிலிருந்து சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஏனென்றால் இயேசு நமக்காக நோய்பட்டார், நம்முடைய நோய்களை அவர் தன்மேல் சுமந்து விட்டார். இயேசுவின் சிலுவை பாடுகள் என்பது அவருக்காக நடந்ததல்ல, இந்த உலக மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் நடந்ததாகும். எனக்காகவும் உங்களுக்காகவும் தான் அவர் சிலுவையிலே பாடுகள் பட்டார். அவருடைய பாடுகளிலே ஒன்று, நோய்களை அவர் சுமந்து கொண்டார். ஆகவே இன்றைக்கு நோயாளிகள் இயேசுவிடத்திலே வரும் பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் வழியாக அவர்களுடைய நோயிலிருந்து சுகமடைகிறார்கள். ஏனென்றால் இயேசு நம்முடைய நோய்களை சிலுவையிலே சுமந்து விட்டார். ஆகவேதான் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, உபாகமம் அல்லது இணை சட்டம் 7:15 சொல்லப்படுகிறது, கடவுள் சகல நோய்களையும் நம்மை விட்டு நீக்குவார் என்று சொல்லப்படுகிறது. கடவுள் சகல நோய்களையும் நம்மை விட்டு நீக்குவாராம். நோய்கள் எப்படி இந்த உலகத்திலே உண்டாக்கப்பட்டது என்றால், பாவத்தினால் தான் நோய்கள் வந்தது. இறைவன் அன்றைக்கு மனிதனை உண்டாக்கிய பொழுது நோய்கள் இருக்கவில்லை. எப்பொழுது அவர்கள் பாவம் செய்தார்களோ அல்லது கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போனார்களோ அப்பொழுதுதான் இந்த உலகத்துக்குள்ளே நோய்கள் வந்தது. ஆனால் இயேசு அந்த நோய்களை தன்னுடைய பாடுகள் வழியாக சிலுவையிலே சுமந்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு யார் ஒருவர் இயேசுவை நம்பிக்கையோடு பார்க்கிறார்களோ அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால், இயேசு கிறிஸ்துவின் காயங்களினால், இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினால் அவர்களுடைய நோய்களிலிருந்து சுகம் உண்டாகிறது. மத்தேயு 4:23 வாசிக்கிறோம். மத்தேயு 4:23 இயேசு எல்லா இடங்களிலும் சுற்றி திரிந்து நன்மை செய்தார், அவர் சகல நோயாளிகளையும் குணமாக்கினார் என்று வாசிக்கிறோம். இயேசு உயிர் வாழ்ந்த பொழுது அவருடைய வாழ்க்கையிலே சிலுவை மரணத்துக்கு பின்பு எதுவெல்லாம் நடக்கப் போகிறதோ அதெல்லாம் முன்பே அவர் செய்து காட்டியிருப்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆகவே பாருங்கள், அவரிடத்திலே வந்த சகல நோயாளிகளையும் அவர் சுகமாக்கி இருக்கிறார். இன்றைக்கும் இந்த தியானத்தை நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் கூட ஒரு நோயிலே இருக்கலாம், அல்லது நோயாளர்களாக இருந்து இதை கேட்டுக் கொண்டிருக்கலாம், நோயின் படுக்கையில் இருந்து இதை கேட்டுக் கொண்டிருக்கலாம். நீங்கள் இயேசுவை நம்பிக்கையோடு பாருங்கள். இயேசு நிச்சயமாய் உங்களை குணமாக்க வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவரை நம்புகிறவர்கள் அவர்களுடைய நோயிலிருந்து சுகம் அடைவார்கள். ஏனென்றால் இயேசு உங்கள் நோய்களை சிலுவையிலே சுமந்து விட்டார். நாம் அதைத்தான் நம்ப வேண்டும். பல மக்கள் வைத்தியர் சொல்லுவதை அதிகமாய் நம்புகிறார்கள், ஆனால் இயேசுவின் வார்த்தை சொல்லுவதை அவர்களால் நம்ப முடியாமல் இருக்கிறது. வைத்தியர்கள் இனி இந்த நோயே மாற்ற முடியாது என்று சொன்ன உடனே அதையே நம்பி ஐயோ என்ன ஆக போகிறதோ என்று கலங்கி விடுகிறார்கள். ஆனால் இயேசுவின் வார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்கள், அவர் உங்கள் நோய்களை சிலுவையிலே சுமந்து விட்டார், ஆகவே அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாவீர்கள் என்று சொல்லப்படுகிறது அல்லவா. அப்ப நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள், இயேசுவே வைத்தியர் என் நோயை குணமாக்க முடியாது என்று சொல்லிவிட்டார், ஆனால் நீர் என் நோய்களை சுமந்து விட்டீர் என்று திருமறையிலே நான் வாசிக்கிறதுனாலே, இயேசுவே உம்முடைய தழும்புகள் உள்ள கரம் இப்பொழுதே என்னை தொட்டு குணமாக்கட்டும் என்று நீங்கள் மன்றாடுங்கள். அவர் தருகிற அந்த அற்புத சுகத்தை நிச்சயமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவின் வார்த்தையை இன்றைக்கு பல மக்களால் விசுவாசிக்க முடியாமல் இருப்பதற்கு ஒரு காரணம், அவர்கள் தூய ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு தங்களை விட்டு கொடுப்பதல்ல. தூய ஆவியானவருக்கு நீங்கள் விட்டு கொடுக்கும் பொழுது பாருங்கள், அந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மேலே உங்களுக்கு அதிகமான நம்பிக்கையை உண்டாக்கி கொடுக்கிறார். என்றால் அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலே இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே தூய ஆவியினர் தாமே இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்களுக்கு நம்பிக்கை உண்டாக்கி தருவாராக. அந்த நம்பிக்கை வழியாக நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து அந்த அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உதவியா இருப்பார். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்கள் நோய்களையெல்லாம் சிலுவையிலே சுமந்தீரே, நோயுற்று நலிந்தீர் என்று நாங்கள் வாசிப்பது போல இன்றும் இந்த தியானத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நீர் நோயுற்றீர் ஆண்டவரே. இவர்களுடைய நோய்களை நீர் சிலுவையிலே சுமந்து விட்டீர். ஆகவே இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது இவர்களுக்கு அற்புத சுகம் கிடைக்கும்படி நான் மன்றாடுகிறேன். உம்முடைய வல்லமை இப்பொழுது தாம் இவர்கள் மேல் இறங்கி வருவதாக. இவர்கள் எப்படிப்பட்ட நோயின் படுக்கையில் இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே இவர்கள் மேலே ஒரு குணமாக்கும் வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதாக. வைத்தியர்கள் இவர்களை குணமாக்க முடியாது என்று சொல்லியிருக்கலாம், ஆனால் இயேசுவே உம்முடைய தழும்புகள் இவர்களை குணமாக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே அற்புதம் நடக்கட்டும், அதிசயங்களை இவர்கள் காணட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து நீர் தருகிற அற்புத சுகத்தை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.
புனித வெள்ளி அன்று இரவு 10 மணியில் இருந்து மறுநாள் காலை 6 மணி வரை திருவிழிப்பு ஆராதனை நடைபெறும். ஸ்காப்ரோவில் பேர்ச்மவுண்ட் அண்ட் லோரன்ஸ் சந்திக்கு அருகாமையில் 1160 பேர்ச்மவுண்ட் வீதியில் அமைந்துள்ள தமிழ்கீழ சங்க மண்டபத்தில் புனித வெள்ளி இரவு 10 மணியில் இருந்து மறுநாள் காலை 6 மணி வரை திருவிழிப்பு ஆராதனை நடைபெறும். தொடர்புகளுக்கு 6 4 7 8 7 6 2 7 3 4 6 4 7 8 7 6 2 7 3 4 அல்லது tamilgoodnews.com www.tamilgoodnews.com.
திருநூல் 53 அதிகாரம் 4 திருவசனம், ஏசாயா 53:4. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த வசனத்திலே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார் என்ற வசனத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த பகுதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமாகும். இயேசு தன்னுடைய சிலுவை பாடுகளிலே பிணிகளை தன்மேல் சுமந்து கொண்டாராம். பல மக்கள் இயேசுவின் சிலுவை பாடுகளை தியானிக்கும் பொழுது அவர் அடிக்கப்பட்டார், அவர் முள்முடி சூட்டப்பட்டார், அவர் இரத்தம் சிந்தினார் என்று அதை மட்டும்தான் நினைக்கிறார்கள். ஆனால் அவருடைய சிலுவை பாடுகளிலே பல விடயங்கள் நடந்திருக்கிறது. அதிலே ஒன்று பாருங்கள், பிணிகளை அவர் சுமந்து கொண்டாராம். இயேசு தன்னுடைய சிலுவை பாடுகளின் பொழுது உலக மக்கள் அனைவருடைய பிணிகளையும் தன்மேல் சுமந்திருக்கிறார். ஏன் அவர் தன்மேல் சுமந்தார் என்றால் பிணிகளில் உள்ளவர்கள் சுகமடைவதற்காக. பிணிகள் என்று சொல்லும் பொழுது குணமாக்க முடியாத நோய்களாகும், மருத்துவம் இல்லாத நோய்களாகும், சந்ததி சந்ததியாக வருகின்ற நோய்களாகும், அல்லது பிறக்கும் பொழுதே நோயோடு பிறக்கின்ற ஒரு நிலையாகும், அல்லது பிணிகளை ஒரு சாபத்தின் அடையாளமாக அந்த காலத்திலே பார்த்திருக்கிறார்கள். ஆகவே பிணிகள் என்பது மாற்ற முடியாத, மருத்துவம் இல்லாத, தொடர்ந்து குடும்பத்திலே தொடர்ந்து வருகின்ற ஒன்றாக, பிறக்கும் பொழுதே இருக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. இந்த பிணிகள் எல்லாவற்றையும் இயேசு சிலுவை பாடுகளின் பொழுது தன்மேல் சுமந்து கொண்டார் என்று ஏசாயா தீர்க்க தரிசனம் வழியாக உரைக்கப்பட்டது நிறைவேறியிருக்கிறது. அது எங்கு நிறைவேறினது என்று சொல்லப்படுகிறது என்றால் மத்தேயு நற்செய்தி நூல் 8 17 வசனத்திலே வாசிக்கிறோம். ஏசாயாவின் திருநூலிலே சொல்லப்பட்டது நிறைவேறியது என்று. எப்படி நிறைவேறுகிறது என்றால், சீமோன் பேதுருவுடைய வீட்டிலே அவருடைய மாமியார் காய்ச்சலா இருக்கும் பொழுது இயேசு அங்கு போனார். அந்த காய்ச்சலை சீமோன் பேதுருவுடைய மாமியாரின் காய்ச்சலை அவர் சுகமாக்கினார். அதுக்கு பின்பு பிசாசு பிடித்தவர்களை கொண்டு வந்தார்கள், அவர்களை விடுதலையாக்கினார். நோயாளர்களை கொண்டு வந்தார்கள், சகல நோய்களையும் அவர் குணமாக்கினார் என்று மத்தேயு 8 வாசிக்கிறோம். இதன் அடிப்படையிலே இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது என்று மத்தேயு எழுதுகிறார். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு பிணிகளை எல்லாம் சிலுவையிலே சுமந்து கொண்டார் என்றால் இன்றைக்கும் அவரை யாரெல்லாம் பிணிகளில் உள்ளவர்கள் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கும் நிச்சயமாக அந்த சுகத்தை கொடுக்க இயேசு வல்லவராக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே சில நோய்களுக்கு மருத்துவமே இல்லாமல் கைவிடப்பட்ட நிலையில நீங்கள் இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்பத்திலே சந்ததி சந்ததியாக சில நோய்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம், அல்லது நீங்கள் பிறக்கும் பொழுதே ஏதோ ஒரு குறையோடு நீங்கள் பிறந்திருக்கலாம். என்ன நிலையில் இருந்தாலும் பிணிகளை எல்லாம் சிலுவையில சுமந்து கொண்ட அந்த இயேசுவை நோக்கி நீங்கள் பாருங்கள், அவரை நோக்கி நீங்கள் மன்றாடுங்கள், தொடர்ச்சியாக நீங்கள் மன்றாடுங்கள். இயேசுவே, என் நோய்களை என் பிணிகளை எல்லாம் நீர் சிலுவையிலே சுமந்து கொண்டீரே, இப்பொழுதுதான் எனக்கு அந்த சுகம் உண்டாகட்டும், எனக்கு அந்த சுகத்தை தாரும் என்று சொல்லி மன்றாடுங்கள். அவர் அந்த சுகத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். என்றால் பரிசுத்த வேதாகமத்திலே பிறவியிலேயே சப்பானியா இருந்தவர்கள் சுகமடைந்திருக்கிறார்கள், பிறக்கும் பொழுதே பார்வையற்று இருந்தவர்கள் சுகமடைந்திருக்கிறார்கள், பிறக்கும் பொழுதே காது கேட்காமல் இருந்தவர்கள் சுகமடைந்திருக்கிறார்கள். இவைகளெல்லாம் பிணிகள் என்று சொல்லப்படுகிறது. மாற்ற முடியாத நோய்கள், மருத்துவம் இல்லாத நோய்கள், கைவிடப்பட்ட நோய்கள். ஆனாலும் இயேசுவின் இடத்திலே வந்த பொழுது இயேசு அவர்களை குணமாக்கினார். இன்றைக்கும் கிறிஸ்தவ கூட்டங்களிலே பார்த்துகள் என்றால் இது போன்ற அற்புதங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எங்கு இருந்தாலும் சரி, இயேசு உங்களை குணமாக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் உங்களிடத்தில் இருக்கிற அந்த நோயை பற்றியே கவலைப்பட்டு அதனாலே உங்களை வெறுத்து அதனாலேயே நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருப்பதற்கு மேலாக, உங்கள் நோய்கள் இருந்து சுகமடைவதற்காக இயேசுவை நோக்கி பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை வையுங்கள், அவரை பற்றி அறிவதற்கு நேரத்தை செலவழித்து, அவரோடு ஜெபிப்பதற்கு நேரத்தை செலவழித்து, இயேசுவே உம்முடைய தூய நாமத்தினால் என் நோய் சுகமடையட்டும் என்று நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பியுங்கள். உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற நோய்கள் இயேசுவின் நாமத்திலே சுகமடையட்டும் என்று நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பியுங்கள். உங்கள் வீட்டிலே உள்ள பிணிகள், உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிணிகளை இயேசு குணமாக்குவார், அவர் உங்களுக்கு சுகம் தருவார். நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இயேசுவே, நீர் எங்களுடைய பிணிகளை எல்லாம் சிலுவையிலே சுமந்து கொண்டீரே. இன்றைக்கும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிறவர்கள் யார் யார் எப்படிப்பட்ட பிணிகளிலே இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் இவர்களுடைய பிணிகள் நீங்கட்டும். ஆண்டவருடைய குணமாக்கும் வல்லமை இவர்கள் மேல், இவர்களுடைய வீட்டிலே, இவர்களுடைய குடும்பத்தார் மேல் இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்திலே அற்புத சுகம் உண்டாகட்டும். எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் வந்தோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, இறைவா, இறைவா,
அலை மோதும் உலகிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அன்பி வந்தோம் அடைக்கலம் நீ ஆதரித்தே அரவணைப்பாய், ஆதரித்தே அரவணைப்பாய். யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வு
கத்தோலிக்க பொதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வாழ நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேயர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. உங்கள் வேண்டுதல்களுக்காக எமது சபக்குழுவினர் மன்றாட விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்களை 416-646-2044 என்னும் தொலைபேசி இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். எமது சபக்குழுவினர் உங்கள் விண்ணப்பங்களுக்காக எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வர். ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன் 647-8736-647-8736-2734. அன்பு நேயர்களே, இணையதளம் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. இந்த இணையதளத்திலே இன்று ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வான்புறா நிகழ்ச்சியை, இதற்கு முன்பு ஒளிபரப்பாகிய வான்புறா நிகழ்ச்சிகளை, எமது செவ வழிபாடுகளை, இன்னும் பல அருத்தந்தையர்களின் அருட்செய்திகளை, தமிழ் திருப்பலி ஆராதனையை, பாதுகாவலன் பத்திரிகையை என்று பல நன்மைகளை நீங்கள் எமது இணையதளம் மூலம் பெற்று பயனடைவீர்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com.
தேதி புனித வெள்ளி அன்று இரவு 10 மணியில் இருந்து மறுநாள் காலை 6 மணி வரை திருவிழிப்பு ஆராதனை நடைபெறும். ஸ்காப்ரோவில் பேச்மவுண்ட் அண்ட் லோரன்ஸ் சந்திக்கு அருகாமையில் 1160 பேச்மவுண்ட் வீதியில் அமைந்துள்ள தமிழ்கீழ சங்க மண்டபத்தில் புனித வெள்ளி இரவு 10 மணியில் இருந்து மறுநாள் காலை 6 மணி வரை திருவிழிப்பு ஆராதனை நடைபெறும். தொடர்புகளுக்கு 647-8736-2734 அல்லது tamilgoodnews.com www.tamilgoodnews.com.
அன்பு வான்புறா வாழ்ந்த நேர்களே, எமது வான்புறா நிகழ்ச்சிகளை இப்பொழுது மொன்றியல் மாநகரில் உள்ளவர்களும் கேட்கும் வாய்ப்பு உருவாகி இருப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களின் உறவுகளும் நண்பர்களும் இந்நிகழ்ச்சியை கேட்டு இறையாசிரை பெற்றுக்கொள்ள
அவர்களுக்கும் இத்தகவலை அறிவியுங்கள். சரிநேர்களே, இத்துடன் வான்பரா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் மறு வான்பரா வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
பாவத்தின் பாரத்தினா தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தா ஏற்றிடும் இயேசுநாதா.
நேர்கள் இதுவரை கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்பரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.